إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلن تجد له وليا مرشدا. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبد الله ورسوله، بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وكشف الله به الغمة وجاهد في الله حتى أتاه اليقين. صلوات ربي وسلامه عليه وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد، فإن أحسن الحديث كلام الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة. قنيتكم مذفكم رياء الله من الذي يرجع لي. السلام عليكم ورحمة الله وبركاته. இறைவனின் தனிப்பெரும் அருளின் காரணமாக புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு அந்த மிம்பர் மேடையில் எடுத்து வைக்கப்பட்ட அறிவுரைகளை, அந்த விளக்கங்களை எமது தாய்மொழியில் கேட்டு அதன்படி செயல்படக்கூடிய வாய்ப்பை வல்லவன் அல்லாஹு தாலா எங்களுக்கு அளித்திருக்கின்றான். அல்லாஹுக்கே எல்லா புகழும். மதிப்புக்குரியவர்களே, இன்றைய தலைப்பை பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு நபிமொழியின் விளக்கமாக அது அமையப்பட்டிருந்தது. நபி அவர்கள் இந்த பிரச்சார பணியை பற்றி, நாம் ஏற்றிருக்கக்கூடிய, நாம் கொண்டுள்ள இந்த கொள்கையை மற்ற மக்களுக்கு எத்தி வைக்கும் விடயத்தை நபி அவர்கள் வலியுறுத்தும் முகமாக பின்வருமாறு சொல்லுகின்றார்கள். பல்லிகு அன்னி வலவ் ஆயஹ், என்னை சொட்டும் ஒரு தகவலை ஏனும் ஒரு விடயத்தை ஏனும் நீங்கள் அறிந்திருந்தாலும் அதை நீங்கள் அனைவர்களும் எத்தி வைக்க வேண்டும் என்ற கருத்துப்பட நபியவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகம் எவ்வளவு விரிந்த பரந்ததாக மாறினாலும், சத்திய கொள்கையை சார்ந்தவர்கள், அந்த இஸ்லாத்தை ஏற்றவர்கள் அதை அவரவருடைய துறைகளில் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் வெவ்வேறுபட்ட சமுதாயங்களுக்கு மத்தியில் இந்த மார்க்க பிரச்சார பணியை அவர்கள் ஏற்றுத்தான் இருக்கின்றார்கள், அதை கடைபிடித்துத்தான் வருகின்றார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், குல் ஹாதிஹி சபீலி அதுஉ இலல்லாஹி அலா பஸீரத்தின் அன வமன் இத்தபஅனி வஸுப்ஹானல்லாஹி வமா அன மினல் முஷ்ரிகீன். சூரத்து யூசுஃபில் இடம்பெறக்கூடிய இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், நபியை பார்த்து கட்டளை இருகின்றான், குல் ஹாதிஹி சபீலி, இதுதான் என்னுடைய வழி, அதுஉ இலல்லாஹி அலா பஸீரத்தின் அன வமன் இத்தபஅனி, இந்த வழியிலே இருந்து கொண்டு நான் என்ன செய்கின்றேன், என்னுடைய பணி என்ன, அதுஉ இலல்லாஹ், அல்லாஹுவின் பக்கம் நான் மக்களை அழைத்துக் கொண்டிருக்கின்றேன். அந்த அழைப்பு எப்படி இருக்கின்றது, அலா பசீரத்தின், தெளிவான விளக்கங்களை கொண்டதாக, தெளிவான ஆதாரத்தை அடிப்படையாக கொண்டதாக என்னுடைய பிரச்சாரம் இருக்கின்றது. இந்த வசனத்தை விளக்குவதாக இருந்தால் பல மணி நேரம் தேவைப்படும் சோர்களே. அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், நபியை பார்த்து, நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹாதிஹி சபீலி, இதுதான் என்னுடைய வழி. நபி அவர்கள் அன்று அந்த 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அந்த எந்த வசதி வாய்ப்புகளும் இல்லாத அந்த யுகத்திலே நபியும் தோழர்களும் எந்த வழியில் இருந்தார்களோ அந்த வழிதான் சீரிய வழி, அதுதான் நேரான வழி, அதுதான் அல்லாஹுடைய வழிகாட்டலை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்ட வழி. குல் ஹாதிஹி சபீலி அதுஉ இலல்லாஹ், இதிலே இருந்து கொண்டு நான் இயக்கவாதம் பேசுகின்றேனா, என்னின் பக்கம், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் பக்கம் மக்களை அழைக்கின்றேனா, இல்லை, அதுஉ இலல்லாஹ், அல்லாஹுவின் பக்கம் நான் மக்களை அழைத்துக் கொண்டிருக்கின்றேன். அதுவும் எப்படி அழைப்பு இருக்கின்றது, தான்றோண்டித்தனமாக, மனமுரண்டாக, என்னுடைய உள்ளத்துக்கு வந்த முறையிலையெல்லாம் நான் பிரச்சாரம் செய்கின்றேனா, இல்லை, அலா பசீரத்தின், அல்லாஹுடைய வழிகாட்டலை எடுத்துக்கொண்டு தெளிவான ஆதாரங்களை நான் கடைபிடித்தவனாக அல்லாஹுவின் பக்கம் இந்த நேரான வழியிலிருந்து அழைத்துக் கொண்டிருக்கின்றேன். இது என்னுடைய பணி மாத்திரமல்ல, அன வமனித்தபஅனி, நானும் என்னை பின்துயர்ந்தவர்களுடைய வழியும் இதுதான். ஆகவே இதிலே அல்லாஹ் சூசகமாக சொல்லுகின்றான், நபியை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து பேர்களும் ஒரு பாரிய பணிக்கு, ஒரு பாரிய பொறுப்புக்கு உட்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். அதுதான் அன்று நபி எந்த சத்திய கொள்கையின் பக்கம் மக்களை அழைத்து வந்தார்களோ அந்த வழி இன்றும் தெளிவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய இரவும் பகலை போன்று பிரகாசமானது என்று நபி அவர்கள் சொன்னார்களே. உங்களை தெளிவான பாதையின் பக்கம் நான் விட்டுவிட்டு செல்லுகின்றேன். அதனுடைய இரவும் பகலை போன்று பிரகாசமானது. அந்த தெளிவான பாதையிலிருந்து ஒரு மனிதன் தடம் புரண்டு விடுவான் என்று சொன்னால் அவன் தான் அழிந்தவன் நாசமானவன் என்ற கருத்தை நபி அவர்கள் சொன்னார்களே. அந்த அடிப்படையில் நபியுடைய வழி, நபி அவர்கள் காட்டி சென்ற அந்த பாதை இருக்கின்றதே, அது இன்றும் தெளிவாகவே பாதுகாப்பானதாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அதிலிருந்து அந்த பாதையிலே இருந்து கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய பணி அன்று நபியுடைய காலத்திலே நபிக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் சொந்தமாக இருந்தது. நாளை மறுமை வரைக்கும் அந்த பாதையிலே இருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அந்த பாரிய பொறுப்பு கடமை மிகவுமே முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதுவும் இந்த உலகம் பறந்து விரிந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே நவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள் எல்லாம் அதனுடைய பணிகளை தவறாது அள்ளும் பகலும் முழுமையாக செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இஸ்லாத்தை பற்றி மிக தப்பு தப்பாக தவறு தவறான விடயங்களை எல்லாம் இந்த ஊடகங்கள் போதித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த கொள்கையை சார்ந்த நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், எங்களுடைய கடமை என்ன என்பதைத்தான் இன்றைய பிரசங்கத்திலே ஹதீப் அவர்கள் மிகவுமே வலியுறுத்தி எங்களுக்கு உறுதிப்படுத்தினார்கள். ஆகவே அல்லாஹு தஆலா அந்த வசனத்துடைய இறுதியிலே சொல்லுகின்றான், அல்லாஹ் தூய்மையானவன், நான் அல்லாஹு இணை கற்பிப்பவர்களில் நின்றும் உள்ளவன் அல்ல. ஆகவே என்னுடைய கொள்கை ஏகத்துவ கொள்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹுவை நீங்கள் ஓர்மைப்படுத்துங்கள், அவனை மாத்திரம் வணங்கி வழிபடுங்கள் என்ற அந்த சத்திய கொள்கையின் பக்கம், ஏகத்துவத்தின் பக்கம் தான் நான் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கின்றேன் என்று நபி அவர்கள் சொன்ன அந்த விடயத்தை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே மிக தெளிவாக போதிக்கின்றான். ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், அவர்களுடைய இந்த பிரச்சார பணியை வலியுறுத்து முகமாக என்ன சொல்லுகின்றார்கள், இது எனக்கு மாத்திரம் சொந்தமானது அல்ல, என்னை சார்ந்தவர்கள் என்னிடத்திலே இருந்து எந்த ஒரு தகவலை நீங்கள் திரட்டியிருந்தாலும் அறிந்திருந்தாலும் அதை இதர மக்களுக்கு, மற்ற மக்களுக்கு நீங்கள் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதை சேர்க்கக்கூடிய முறையையும் மிக தெளிவாக அந்த ஓரிரு வார்த்தைகளை உள்ளடக்கிய நபி மொழியிலே நபி அவர்கள் விளக்குகின்றார்கள். பல்லிகு அன்னி வலவ் ஆயா, மூன்று விடயங்களை மையப்படுத்தி இந்த நபிமொழி அமையப்பட்டிருக்கின்றது. பல்லிகு, நீங்கள் எத்தி வையுங்கள், அன்னி என்னை தொட்டும் எத்தி வையுங்கள், வலவ் ஆயா அது ஒரு தகவலாக இருந்தாலும் அந்த தகவலை என்னை தொட்டும் நீங்கள் எத்தி வையுங்கள் என்று நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆகவே இந்த இடத்திலே முதலாவது இந்த வார்த்தை பிரயோகம் எப்படி இருக்கின்றது, பல்லிகு என்று சொன்னால் பண்மை, இது ஒரு ஏவல், நபியுடைய கட்டளை, அதுவும் தனியான ஒரு தனிநபருக்கு சொந்தமானது அல்ல. பல்லிகு, நீங்கள் அனைத்து பேர்களும் இதிலே யாருக்கும் விதிவிலக்கு இல்லை, யாவேரும் இதிலே உள்ளடங்க வேண்டும் என்ற கருத்தை நபியர்கள் சொல்லுகின்றார்கள். இதிலே எதை காட்டுகின்ற சொற்களே, இந்த பிரச்சார பணியிலே ஒற்றுமையை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்கு இந்த முதலாவது வார்த்தை பிரயோகம் எங்களுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொருவரும் அவரவருடைய சிந்தனைக்குப்பட்ட விதத்திலே இந்த பணியை செய்வதற்கு அவர்கள் எத்தனைத்தார்கள் என்று சொன்னால் அந்த இலக்கை அடைவது மிக சிரமமாக இருக்கும். அதை அடைந்து கொள்ள முடியும் என்று நாங்கள் எத்தனைத்தாலும் அதை அடைந்து கொள்வது மிக சிரமமான ஒரு காரியமாகவும் அதற்கு வெகு தூரம் நாங்கள் நடைபோட வேண்டிய ஒரு நிர்பந்த சூழ்நிலையும், அதனால் எங்களுக்கு மத்தியிலே பல பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டிய ஒரு நிலையும், இப்படியான பல விளைவுகளை நாங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு உருவாகும். ஆகவே நபி அவர்களுடைய வார்த்தை பிரயோகத்தை பாருங்கள், சொல்லுகின்றார்கள் வார்த்தைகளை இரத்தின சுருக்கமாக ஓரிரு வார்த்தைகளை மிகப்பெரிய தகவல்களை உங்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய அந்த சக்தியை, அந்த ஆற்றலை அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு கொடுத்திருந்தான். ஒரு சில வார்த்தைகளின் மூலமாக மிகப்பெரிய தகவலை எங்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய அந்த பெரும் ஆற்றலை கொண்டவர்கள் தான் நபி அவர்கள். ஆகவே பாருங்கள் இந்த வார்த்தை பிரயோகத்தை, அதை வைத்து தான் இன்றைய ஹுத்பா பிரசங்கம் அமையப்பட்டிருந்தது. பல்லிகு, நீங்கள் அனைத்து பேர்களுமாக எத்தி வையுங்கள் என்று சொன்னால் எங்களுடைய இலக்கு, எங்களுடைய குறிக்கோள், நோக்கம், எங்களுடைய அடைவு, நாங்கள் எதை அடைவதற்கு எத்தனைக்கின்றோமோ அது ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் எங்களிடத்தில் ஒரு ஒற்றுமை காணப்பட வேண்டும். ஒற்றுமை காணப்பட வேண்டும், ஒன்றாக இருந்து நாங்கள் அந்த விடயத்தை செயல்படுத்துவதற்கு நாங்கள் முற்பட்டோம் என்று சொன்னால் அந்த அடைவை, அந்த குறிக்கோளை எங்களினால் மிக இலகுவாக அடைந்து கொள்ள முடியும் என்பதைத்தான் இந்த வார்த்தை பிரயோகம் எங்களுக்கு காட்டி தருகின்றது. குல் ஹாதிஹி சபீலி அதுஉ இலல்லாஹி அலா பசீரா, அதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். இது என்னுடைய பாதை. அதுஉ இலல்லாஹி அலா பசீரத்தின் அன வமனி தபஅனி, நானும் என்னை சார்ந்த ஒட்டுமொத்த இந்த ஈமானிய சமுதாயமும் ஒரே குறிக்கோளின் பக்கம், ஒரே இலக்கின் பக்கம் தான் அழைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கூட்டாக இந்த பணியை நாங்கள் செய்ய வேண்டும், கூட்டாக இந்த பணியை செய்ய வேண்டிய கட்டாய கடமைப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த நாட்டுடைய முறையை நாங்கள் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர்களே, இந்த நாட்டிலே அரசாங்கம் என்ன செய்திருக்கின்றது? இந்த பணியை செய்வதற்காக வேண்டி அதற்கான சில அமைச்சுக்களை ஏற்படுத்தி இருக்கின்றது, அதற்காக சில தாயிகளை உருவாக்கி இருக்கின்றார்கள். இந்த அரபு மொழியிலும் ஏனைய இந்த நாட்டிலே பணிபுரிவதற்காக வந்திருக்கக்கூடிய மக்களுடைய பல மொழிகளிலும் அந்த பிரச்சார பணியை செய்வதற்காக, அந்த பணியை திறம்பட செய்வதற்கு தகுதியுள்ளவர்களை அவர்கள் எடுத்து வந்து இந்த பொறுப்பை அவரவருடைய பொறுப்பிலே விட்டிருக்கின்றார்கள். ஏன்? இந்த மக்கள் அவர்களுடைய இலக்கு ஒன்றாக இருக்க வேண்டும். சிதறுண்டு விட்டது என்று சொன்னால், சிந்தனைகள் சிதறுண்டு விட்டது, எங்களுடைய இலக்குகள் மாறிவிட்டது என்று சொன்னால் அதை அடைவது சிரமமாக இருக்கும் என்பதற்காக வேண்டி, அதை ஒருமுகப்படுத்துவதற்காக வேண்டி இப்படியான ஒரு நடைமுறையை இந்த நாடு வைத்திருக்கின்றது. ஆகவே ஒரு தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்டு, ஒரு அமைச்சுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே அதே போன்று அந்த பிரச்சார பணியில் ஈடுபடக்கூடியவர்கள் அவர்கள் முறையாக அந்த பாரிய பொறுப்பை முன்னெடுத்து செல்வதை நாங்கள் அழகாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ் சொல்லுகின்றான், ஒன்றிணைந்து ஒட்டுமொத்தமாக அவர்கள் வழியாக கூட தபூக்குடைய யுத்தத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். எல்லா பேர்களும் ஒன்றிணைந்து எல்லா பேருமாக யாபேருமாக ஒன்றாக எதிரிகளை சந்திப்பதற்கு வழி கிளம்பி விடக்கூடாது. ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் ஒவ்வொரு கூட்டம் இந்த எதற்காக வேண்டி? எதிரிகளை எதிர்ப்பதற்காக வேண்டி, புனித போரிலே ஈடுபடுவதற்காக வேண்டி அவர்கள் வெளிவர வேண்டும். இதில் இரண்டு விதமான தஸ்தீர் இருக்கின்றது, பின்னால் விளக்குகின்றோம். வலவுல நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தி மின்ஹும் தாயிஃபத்துன் லியதஃபக்கஹு ஃபித்தீனி வலியுன்ஸிரு கௌமஹும் இதா ரஜஊ இலைஹிம் லஅல்லஹும் யஹ்தரூன். அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஒவ்வொரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிநபருக்கும் வெவ்வேறுபட்ட ஆற்றல்களை கொடுத்திருக்கின்றான். நாங்கள் பார்க்கின்றோம், இதை எங்களுடைய சிறிய குடும்பத்திலே பார்க்கின்றோம். மூத்தவனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் அல்ல இளையவனுக்கு, மகளுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் அல்ல அவளுக்கு இருக்கக்கூடிய தேட்டம் அல்ல மகனுக்கு, வெவ்வேறுபட்ட முறையிலேதான் அல்லாஹு தாலா ஆற்றல்களை பிரித்து கொடுத்திருக்கின்றான். ஆகவே அல்லாஹ் சொல்லுகின்றான், அந்தந்த ஆற்றலுக்குரியவர்களுக்கு, அந்தந்த தகமைகளுக்குரியவர்களுக்கு அதை கொடுத்து விட வேண்டும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கலீமுல்லாஹ், அல்லாஹ்வுடன் பேசிய அந்த வாக்கியத்தை பெற்ற மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனை சத்தியத்தின் பக்கம் அழைப்பதற்காக வேண்டி அல்லாஹ் மூசாவுக்கு கட்டளை இடுகின்றான். மூசாவே, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த கொடுங்கோலனை ஏகத்துவத்தின் பக்கம் அழைக்க வேண்டும், என்னுடைய சரியான பாதையின் பக்கம் அவனை அழைக்க வேண்டும். நான் தான் கடவுள் என்று பேரம் பேசிக் கொண்டிருக்கின்றான், ஒரு பெரிய சமுதாயத்தை வழிகடுத்திக் கொண்டிருக்கின்றான், இவனை நீங்கள் சத்தியத்தின் பக்கம் அழைக்க வேண்டும் என்ற நேரத்தில் நபி மூசாவுக்கு இல்லாத தகமையா? தௌராத்தை பெற்றவர்கள், அல்லாஹுடன் பேசியவர்கள், இவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்ற மூசா என்ன சொல்லுகின்றார்கள்? தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனுக்குள்ள தகமையை, தகுதியை இந்த விடயத்திலே, இந்த ஆற்றலிலே முறையாக அவனுடன் வாதிட்டு அவனுக்கு இந்த கொள்கையை எடுத்து வைக்கும் விதத்திலே என்னை விட தகுதியுடையவர் என்னுடைய சகோதரர் ஹாரூன் இருக்கின்றாரே, அவர் என்னை விட சொச்சாதுரியம் படைத்தவர், அழகாக பேசக்கூடிய ஆற்றல் படைத்தவர். அதில் நிறைய விளக்கம் இருக்கின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வார்த்தையிலே ஒரு குன்னல் இருந்தது. அவர்கள் அந்த ஃபிரௌனுடைய மாளிகையிலே ஃபிரௌன் மூசாவை சோதித்து பார்த்த நேரத்திலே பேரித்தம்பளத்தையும் நெருப்போ தனலையும் வைத்ததாக தகவல் வருகின்றது, செய்தி வருகின்றது. அதிலே நெருப்பு கட்டி எடுத்து போட்டான். ஏன்னா அவன் சொன்னான், இவர் நபியாக இருந்தால் பேரித்தம்பளத்தை தான் தெரிவு செய்வாங்க, சிறிய குழந்தை இல்லை என்றிருந்தால், சாதாரண குழந்தையாக இருந்தால் நெருப்பு தனல் கட்டியத்தான் எடுத்து வாயில போடும் என்று தஸ்தீரில் விளக்கம் வந்திருக்கின்றது. அவர்களுடைய கை ஈத்தம்பளத்தின் போன நேரத்தில் அதை அல்லாஹு தாலா மாற்றி என்ன செய்கின்றான், அந்த தனல் கட்டியை எடுத்து நாவுலை வாயிலை வைக்க அந்த வாயிலே நாவுலை ஒரு குன்னல் ஏற்பட்டு விட்டது. ஆகவே அவர்களுடைய வார்த்தையிலே ஒரு விதமான குன்னல் இருந்தது, தெளிவற்ற நிலை இருந்தது.
அதை வைத்து ஃபிரௌன் என்ன செய்தான், மூசாவை கொச்சைப்படுத்துவதற்கு கூட முற்பட்டான். ஆகவே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், வாஹி ஹாரூனு ஹுவ அஃபஹு மின்னி லிஸானா, என்னுடைய உடன் பிறந்த சகோதரர் ஹாரூன் என்னை விட சொச்சாதுரியம் படைத்தவராக, இந்த தகவலை எத்தி வைப்பதற்கு மிக தகுதி உள்ளவராக இருக்கின்றார். ஆகவே அவரையும் என்னுடன் சேர்த்து ரசூலாக தெரிவு செய்து விடு அல்லாஹுவே என்று கேட்ட நேரத்திலே நபி ஹாரூனுக்கும் அல்லாஹு தஆலா ரிசாலத்தை கொடுக்கின்றான், தூதை கொடுக்கின்றான். இருவருமாகத்தான் சென்று அந்த பணியை மேற்கொள்ளுகின்றார்கள். ஆகவே ஒவ்வொருவருக்கும் உரிய தகுதிகளை, தகமைகளை, டேலண்டுகளை நாங்கள் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் அதை தான் சொல்லுகின்றான், ஒட்டுமொத்த சமுதாயமும் நபியோடு சேர்ந்து யுத்த களத்தில் ஈடுபட்டார்கள் என்று சொன்னால், களமிறங்கி விட்டார்கள் என்று சொன்னால், இங்கே மார்க்கத்தை கற்கக்கூடியவர்கள் யார், வேறு விடயங்களை பார்க்கக்கூடியவர்கள் யார், ஃபலவுலா நஃபரமின் குல்லி ஃபிர்கத்தின் மின்ஹும் தாஇஃபத்துன், என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு கூட்டத்திலிருந்தும் ஒவ்வொரு பிரிவினர்கள் தான் இந்த போருக்காக வேண்டி செல்ல வேண்டும். லியதஃபக்கஹு ஃபித்தீன், இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும், வரக்கூடிய வஹி நபி இல்லாமல் யுத்தத்துக்கு அந்த மக்கள் சென்று விட்டார்கள் என்று சொன்னால், இறங்கக்கூடிய அந்த வஹியுடைய விளக்கங்களை ஊரில் இருக்கக்கூடியவர்கள் கற்றறிய வேண்டும். லியதஃபக்கஹு ஃபித்தீன் வலியுன்ذرு கௌமஹும் இதா ரஷஊ இலைஹிம் லஅல்லஹும் யஹ்தரூன், அந்த யுத்தத்துக்காக வேண்டி சென்றவர்கள் திரும்பி வந்தால் அவர்களுக்கு இந்த தகவலை அவர்களுடன் பரிமாறிக்கொள்ள வேண்டும், தகவல் பரிமாற்றம் நடக்க வேண்டும். என்ன நடக்க வேண்டும், நபியிடத்திலே கேட்ட விடயங்களை அந்த மக்களுக்கு எத்தி வைத்து வலியுந்துரு கௌமஹும் லஅல்லஹும் யஹ்தரூன், அவர்களும் இந்த விடயங்களை தவிர்ந்திருப்பதற்காக வேண்டி அந்த மக்களுக்கும் இதை எத்தி வைக்க வேண்டும் என்ற ஒரு தஸ்தீர் வந்திருக்கின்றது. இன்னும் ஒரு விளக்கம் வருகின்றது, இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி வெளியேறக்கூடிய நேரத்திலே ஒட்டுமொத்த மக்கள் ஒன்றாக திரண்டு அவர்களுக்கு வெளியேறக்கூடிய தகமை இல்லை. அதை அல்லாஹு தஆலா எல்லா பேருக்கும் ஏற்படுத்தவில்லை, ஒரு சிலர்களைத்தான் அல்லாஹு தஆலா அதற்காக தெரிவு செய்கின்றான். அல்லாஹ் நன்மையை நாடிய, நலவை நாடிய ஒரு சில சாரார்களை ஒவ்வொரு சமுதாயத்திலும் இருந்து அல்லாஹு தஆலா தெரிவு செய்கின்றான். அவர்கள் என்ன செய்வார்கள், இரண்டையும் செய்வார்கள், பிரச்சாரத்தையும் செய்வார்கள், மார்க்க கல்வியையும் கற்றுக்கொள்வார்கள், புனித போரிலும் ஈடுபடுவார்கள். அந்த போர்க்காலத்தில் இறங்கக்கூடிய குர்ஆன் வசனங்களை அவர்கள் உள்வாங்குவார்கள், அதனுடைய விளக்கங்களை பெறுவார்கள். அவர்கள் தங்களுடைய சொந்த இருப்பிடங்களுக்கு வந்துவிட்டால் என்ன செய்வார்கள், மக்களுக்கு இதை எத்தி வைப்பார்கள், இதை எத்தி வைப்பார்கள் என்ற விளக்கம் இரண்டு விதமாகவும் தஃசீர் வந்திருக்கின்றது. அதே போன்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், இன்னொரு இடத்திலே சூரத்துல் அன்ஆமிலே சொல்லுகின்றான், எங்களுடைய இலக்கு ஒன்றாக இருக்க வேண்டும், ஒன்றிணைந்து நாங்கள் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டிய விடயத்தை தான் நாங்கள் விளக்குகின்றோம். ஆகவே என்ன செய்ய வேண்டும் சோர்களே, அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், இது என்னுடைய நேரான வழி, இதுதான் என்னுடைய நேரான வழி, நீங்கள் அதை சார்ந்திருங்கள், அந்த வழியை மாத்திரம் நீங்கள் பின்பற்றுங்கள், நீங்கள் பல வழிகளிலே சிதறுண்டு சென்று விடாதீர்கள், பல கொள்கைகளிலே நீங்கள் சிதறுண்டு சென்று விடாதீர்கள். நபியவர்கள் காட்டி தந்த கொள்கை ஒன்று, நபியவர்கள் காட்டிவிட்டு சென்ற வழி ஒன்று, அந்த வழியிலே நீங்கள் இருக்கும் காலமெல்லாம் நேர் வழி பெற்றிருப்பீர்கள். ஆகவே அதிலே இருந்து உங்களுடைய பணியை நீங்கள் செய்து கொண்டு வாருங்கள். பல வழிகளிலே நீங்கள் சிறுண்டு பிரிந்து சென்று விடாதீர்கள், உங்களை அந்த நேரான வழியை விட்டும் அது பிரித்துவிடும். இதைத்தான் அல்லாஹு தஆலா உங்களுக்கு வலியுறுத்துகின்றான், நீங்கள் பயந்து வாழுவதற்காக வேண்டி இதைத்தான் வலியுறுத்துகின்றான். ஆகவே நாங்கள் ஒன்றிணைந்து ஒரு சமுதாயமாக ஒற்றுமையாக இந்த பணியை செய்ய வேண்டும் என்பதற்கு இந்த வசனங்களும் இந்த நபிமொழிகளும் எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. அந்த ஹதீஸுடைய இரண்டாவது பகுதிக்கு வருவோம். இரண்டாவதிலே நபியவர்கள் என்ன சொல்கிறார்கள், பல்லிகு அன்னி, என்னை தொட்டும் நீங்கள் எத்தி வைக்க வேண்டும். ஆகவே நாங்கள் இந்த பிரச்சார பணியுடைய தகவல்களை நாங்கள் திரட்டும் இடம் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். அது என்ன, குர்ஆன். அந்த குர்ஆனை நடைமுறைப்படுத்தி காட்டிய சுன்னா, இந்த இரண்டும் ஒன்றிணைந்ததுதான், ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்ததுதான். ஆகவே நபியர்கள் சொல்லுகிறார்கள், பல்லிகு அன்னி, என்னை சுட்டும் தான் நீங்கள் எத்தி வைக்க வேண்டும். அவரவருக்கு அவரவருடைய கொள்கையை தனித்தனியாக சொல்ல முடியாது, யாருக்கும் இந்த அதிகாரம் மார்க்கத்திலே கொடுக்கப்படவில்லை. நபியை சுட்டும் தான் நாங்கள் எத்தி வைக்க வேண்டும். நாங்கள் ஒரு தகவலை சொன்னோம் என்று சொன்னால் அதற்கு மேற்கோள் காட்ட வேண்டும் யாரை, அல்லாஹுடைய தூதரை, குர்ஆனிய வசனத்தை. இவைகளைத்தான் மேற்கோள் காட்டி எங்களுடைய பிரச்சார பணி இடம்பெற வேண்டும்.
அந்த பெரியவர் சொன்னார், இவர் சொன்னார், இந்த மகான் சொன்னார், இந்த விடயங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்ட ஏக இறைவனுடைய வார்த்தைகள் இருக்க, நபியுடைய அந்த வழிகாட்டல்கள் இருக்க, அவைகளை நாங்கள் அப்படியே மறந்துவிட்டு சமுதாயத்தை அந்த சுன்னாவுடன் நாங்கள் இணைக்காமல் என்ன செய்கின்றோம், வேறு வேறு கதைகளுடன் வேறு வேறு விடயங்களுடன் மக்களை இணைத்ததன் காரணமாக சிந்தனைகள் எங்களுடைய இலக்குகள் எல்லாம் சிதறுண்டு கிடப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே நபியர்கள் சொல்லுகின்றார்கள், பல்லிகோ அன்னி, என்னை தொட்டும் நீங்கள் எத்தி வைக்க வேண்டும், என்னை தொட்டும் நீங்கள் எத்தி வைக்க வேண்டும். ஆகவே நபியுடைய அந்த ஹதீஸ்களை, நபியிடத்திலே கேட்ட தகவல்களை தோழர்கள் அதை அப்படியே உள்வாங்கினார்கள், பின்னால் உள்ள சமுதாயத்துக்கு அதை எத்தி வைத்தார்கள், பின்னால் வந்த அந்த கலையுடைய வல்லுநர்கள் என்ன செய்கின்றார்கள், அந்த அறிஞர்கள் இமாம்கள் என்ன செய்கின்றார்கள், அந்த ஹதீஸ்களை எல்லாம் இவைகள் சஹீஹான ஹதீஸ், இது தாயிஃபான ஹதீஸ், இது ஆதாரத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியுமான ஹதீஸ், இதில் இப்படித்தான் ஆதாரம் எடுக்க வேண்டும், இந்த ஹதீஸில் இருந்து இவ்வாறு தான் விளக்கம் எடுக்க வேண்டும் என்று எல்லா விடயங்களும் பரிபூர்ணப்படுத்தப்பட்டு விட்டது. இப்பொழுது நாங்கள் அந்த ஹதீஸிலே எங்களுக்கு ஆய்வு செய்யலாம். அந்த ஆய்வு எப்படி இருக்க வேண்டும், அந்த முன்னோர்களுடைய ஆய்வுகளை அடிப்படையாக வைத்துதான் இருக்க வேண்டும். தஃப்ஸீர் எங்களுக்கு எழுதலாம் அந்த தகுதி இருந்தால், பிற்காலத்து அறிஞர்களும் எழுதியிருக்கின்றார்கள், குரானுக்கு விளக்கம் எழுதியிருக்கின்றார்கள், ஆனால் எப்படி எழுத முடியாது, தன்னுடைய மனம் போன போக்களை எழுத முடியாது. முன்னால் அந்த சிறந்த நூற்றாண்டுகளிலே வாழ்ந்த சிறந்த அறிஞர்கள் அவர்கள் எப்படி இந்த குரானுக்கு விளக்கம் சொன்னார்களோ அந்த விளக்கத்தை ஒட்டியதாக ஒரு மேலதிகமான விளக்கத்தை சொல்லலாமே அன்றி, அந்த விளக்கங்கள் அனைத்தையும் ஓரம் கட்டிவிட்டு தன்னுடைய மனம் போன போக்களை அந்த குரானுக்கு விளக்கம் சொல்லுவதற்கு வந்தால் இன்னும் நடக்கின்றதா இல்லையா சொல்கிறே? ஹதீஸுக்கு அந்த இமாம்கள் சொன்ன விளக்கங்கள் அனைத்தையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு புகாரிக்கு விளக்கமாக எத்தனையோ விளக்க விரிவுரைகள் வந்திருக்கின்றது, முஸ்லிமுக்கு விளக்கமாக எத்தனையோ விரிவுரை நூல்கள் வந்திருக்கின்றது, திருமிதி நசாய், அபு தாவூத், முஸ்னத் இமாம் அஹ்மத் போன்ற நூல்களுக்கு பல நூற்றுக்கணக்கான அல்ல பல்லாயிரக்கணக்கான விரிவுரை நூல்களை அந்த சமுதாயம் தங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக இந்த மார்க்கத்துக்கு அர்ப்பணித்த அந்த பேரறிஞர்கள் முடித்து விட்டார்கள். அந்த பணியிலே ஒரு பெரும்பாலான பகுதியை முடித்து விட்டார்கள். ஒரு சிறிய பகுதி எஞ்சிருக்கத்தான் செய்யும். நாளை கியாமத்து வரைக்கும் நவீன பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் அதற்கான விளக்கங்களும் தேவைப்படும். ஆனால் அப்போதையெல்லாம் அந்த அறிஞர்களுடைய விளக்கங்களை சார்ந்ததாக அவைகளை மேற்கோள் காட்டித்தான் எங்களுடைய விளக்கங்கள் இருக்க வேண்டும். அந்த சங்கிலி தொடரிலே ஒரு தொடராகத்தான் என்னுடைய விளக்கங்கள் இருக்க வேண்டுமே அன்றி அவைகள் அனைத்தையும் ஓரம் கட்டிவிட்டு எனக்கு கிடைத்த தகவல், எனக்கு விளங்கிய விளக்கம் தான் விளக்கமாக இருக்க முடியாது. அந்த பல நூற்றுக்கணக்கான பல நூற்றாண்டுகள் இந்த பாரிய பொறுப்பை தங்களுடைய பொறுப்பாக எடுத்து செயல்பட்ட அந்த அறிஞர்களுடைய விளக்கங்களை எல்லாம் தள்ளிவிட்டு என்னுடைய விளக்கம் தான் சரியானது என்று வாதிட்டோம் என்று சொன்னால் அது தப்பான ஒரு தவறான நடைமுறையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே நபியை தொட்டும் நாங்கள் ஒரு தகவலை சொல்ல வேண்டும். எங்களுடைய எந்த செய்தியாக இருந்தாலும் அது நபியை தொட்டு இருக்க வேண்டும், நபியுடைய தகவலாக இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் வேறு வேறு விதங்களிலே நாங்கள் எங்களின் பக்கம், அதாவது ஒரு இயக்கத்தின் பக்கம் அல்லது ஒரு சமூகத்தின் பக்கம், ஒரு நாட்டின் பக்கம், ஒரு தேசத்தின் பக்கம் எங்களுடைய அழைப்பு இருக்கக்கூடாது. எங்களுடைய அழைப்பு அல்லாஹ்வின் பக்கம் இருக்க வேண்டும், அது நபி சொன்ன செய்திகளாக இருக்க வேண்டும். மூன்றாவது அம்சம் வலவ் ஆயா, இதுதான் கடைசியாக சொல்லப்பட்ட விடயம். வலவ் ஆயா என்று சொன்னால் நாங்கள் எத்தி வைக்கக்கூடிய விடயம் அது பெரிய விளக்கங்களாக, பெரிய உரைகளாக, பெரிய ஹதீஸ் விளக்கங்களாக, குர்ஆனுடைய தஃப்ஸீர்களாக எல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வலவ் ஆயா, ஒரு சிறிய ஒரு தகவலாக இருந்தாலும் அதையும் நாங்கள் எத்தி வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சின்ன சின்ன விடயங்களாக இருந்தாலும் இதிலே நாங்கள் அலட்சியம் செய்கின்றோம். ஏன், நமக்கு சில விடயங்களிலே தெளிவு இல்லை, ஆனால் பல விடயங்களிலே தெளிவு இருக்கின்றது. தொழுகை கடமை என்பதில் யாருக்காவது சந்தேகம் இருக்கின்றதா? என்னோடு ஒன்றாக தொழில் புரியக்கூடிய எத்தனை பேர்கள் தொழுகையிலே அலட்சியமாக இருக்கின்றார்கள். அந்த தொழுகை கடமை என்பதை விளக்குவதற்கு எனக்கு என்ன இல்லை, அறிவு இல்லை என்று சொன்னால் நான் எந்த அளவு மார்க்க அறிவிலே பின்தங்கியவனாக இருக்கின்றேன், அல்லது அறிவு இருக்கின்றது அதற்கான ஆர்வம் என்னிட சில இல்லை, அதை சொல்லக்கூடிய முறை எனக்கு தெரியாது, அந்த ஆசை அந்த தேட்டம் என்னிட சில இல்லை. தொழிலுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை சோர்களே. சிலர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், நாவு கூசாமல் சொல்லுகின்றார்கள், என்னுடைய மகனை தொழுகைக்கு அழைக்கின்றேன், அவன் தொழுகைக்கு வருவது இல்லை, நீங்கள் கொஞ்சம் சொல்லி பாருங்கள். என்னுடைய மனைவிக்கு ஹிஜாபை பற்றி நான் சொல்லுகின்றேன், அவள் கேட்பதில்லை, மௌலவி நீங்க கொஞ்சம் சொல்லி பாருங்க. ஆலிம் சாவிடத்தில் வந்து சொல்றது, நீங்க கொஞ்சம் சொல்லி பாருங்க. சுப்ஹானல்லாஹ், அர்ரிஜாலு கவ்வாமூன அலன்-நிஸா, பெண்களை வழிநடத்தக்கூடியவர்கள் தான் ஆண்கள்,
அவளுடன் உறவு கொள்வதற்கு, அவளுடன் ஒன்றாக வாழ்வதற்கு மாத்திரம்தானா இந்த வாழ்க்கை? இல்லை சகோதரர்களே. அவளுடைய கரத்தை பிடித்த நான் அவளையும் அவளுடைய சந்ததியினர்களையும் சுவர்க்கத்திலே கொண்டு வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பாரிய பொறுப்பை நான் எடுத்திருக்கின்றேனே. உங்களை மாத்திரமல்ல, உங்களை மாத்திரமல்ல, வஹலீக்கும் நாரா, உங்களுடைய குடும்பத்தவர்களையும் நீங்கள் நரக நெருப்பை விட்டு பாதுகாக்க வேண்டும். அந்த பொறுப்பை அல்லாஹு தஆலா தந்திருக்கின்றான். ஆண்களை எப்படி பெண்களை வழிநடத்தக்கூடிய அவர்களுடைய காவலர்களாக அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். அவர்களை கட்டி பாதுகாக்கக்கூடிய அந்த பாரிய பொறுப்பை வைத்திருக்கின்றான். இதை சொல்லுவதற்கு எனக்கு தகுதி இல்லை, இதை சொல்லுவதற்கு எனக்கு என்ன இல்லை, வீரம் இல்லை. எத்தனையோ விடயங்களை நாங்கள் சாதிக்கின்றோம் குடும்ப விடயங்களே, ஆனால் அந்த மனைவிக்கு ஹிஜாபை பற்றி சொல்வதற்கு எனக்கு சக்தி இல்லை, தைரியம் இல்லை. பிள்ளையை தொழுகைக்காக வலுக்கட்டாயப்படுத்தி இழுத்து செல்வதற்கு எனக்கு என்ன கிடையாது, தைரியம் இல்லை என்று சொன்னால், ஒன்றுக்கில் நான் தொழுகையிலே பொடுபோக்கு சிறந்த முன்மாதிரி வீட்டிலே இல்லாமல் இருக்க வேண்டும். நான் தொழுகையை கரெக்டா செய்யல, அதனால பையனுக்கு தொழுகையை ஏவ முடியாது. ஏன்? முன்மாதிரி வீட்டிலே மங்கி இருக்கின்றது. பெண் பிள்ளைகளாக இருந்தால் அதான் சொல்லப்பட்டால் ஆண்கள் என்ன செய்கின்றார்கள், பள்ளியின் பக்கம் விரைகின்றார்கள், ஆனால் பெண்கள் ஒன்றுமே இல்லாத போன்றே அவர்களுக்கான அந்த தொழுகைக்கான நேரம் நிறைய இருக்கின்றது என்ற சிந்தனையில் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், புஹரை அவங்க 3 மணி வரைக்கும் பிற்படுத்துகின்றார்கள், இஷாவை 12 மணி வரைக்கும், நள்ளிரவு இரவு 12:30 வரைக்கும் பிற்படுத்துகின்றார்கள் வீட்டு சோழிகளின் காரணமாக. ஆகவே அந்த முன்மாதிரி இல்லை. ஆண்களுக்கு ஜமாத் பள்ளியிலே சென்று கடமை என்று சொன்னால், பெண்கள் அஸ்ஸலாத்து அலா வக்திஹா அய்யுல் அமலி அஹப், அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான அமல் என்ன கேட்ட நேரத்தில் நபியர்கள் என்ன சொன்னார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, ஒன் டைம் சொல்வது, சம் டைம் சொல்வதல்ல, என்ன செய்ய வேண்டும், ஒன் டைம் சொல்ல வேண்டும். நேரத்துக்கு அந்த தொழுகையை நாங்கள் சொல்ல வேண்டும். விரும்பிய நேரத்தில் எங்களுக்கெல்லாம் நேரங்களை வைத்து நேர சூசிகளை, தொழுகைக்கான நேர சூசி அன்று போடப்பட்டு விட்டது. எப்பொழுது? நபி அவர்கள் போட்டு விட்டு சென்று விட்டார்கள். அதை யார் போட்டவர்கள்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நபி அவர்கள் தொழுகையை மேராஜிலே சென்று எடுத்து வருகின்றார்கள். எந்த நேரத்தில் எந்த தொழுகையை தொழுவதென்று தெரியாது. ஏன் 50 நேர தொழுகையை சுருக்கி சுருக்கி 5 எடுத்து வந்திருக்கிறாங்க. எந்த நேரத்தில் தொழுகை ஆரம்பமாகும், எந்த நேரத்தில் முடியும் என்ற விவரம் தெரியாமல் இருக்கின்றார்கள். மறுநாளையிலே ஜிப்ரீல் வருகின்றார்கள். ஒவ்வொரு தொழுகை நேரத்துக்கும் வந்து இதான் லுஹருடைய நேரத்துடைய ஆரம்பம், இதான் முடிவு, இதான் அசருடைய ஆரம்பம் முடிவு என்று ஐவேளை தொழுகையையும் நேரம் குறித்தவர்கள் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அதை செயல்படுத்தி காட்டியவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபன் மௌகூதா, மூமின்களுக்கு தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட வணக்கமாக இருக்கின்றது. ஆன் டைம் அதை செய்தால் தான் அது சரியாகவே செல்லுபடியாகும். ஆகவே அந்த தைரியம் எனக்கு இல்லை. நான் பள்ளிக்கு சென்று விடுகின்றேன், ஜமாத்துக்கு ஓடோடி சென்று விடுகின்றேன், ஆனால் ஃபஜ்ர் தொழுகையை தொழுதுட்டு வந்து பார்த்தாலும் மனைவியும் பெண் பிள்ளைகளும் உறங்கி கிடக்கின்றார்கள் என்று சொன்னால், என்னுடைய தொழுகை எனக்கு மாத்திரமா? கு அன்ஃபுஸக்கும் வா அஹ்லீக்கும், உங்களையும் உங்களுடைய குடும்பத்தவர்களையும் நீங்கள் நரக நெருப்பில் இருந்து பாதுகாக்க வேண்டும். என்னை மாத்திரம் பாதுகாப்பதில்ல. இது ஒரு உதாரணம் சோர்களே. இது போன்றுதான் எல்லாமே, இது போன்றுதான் எல்லா விடயத்திலும் வர வேண்டும். பாவங்களை தவிர்த்திருக்கக்கூடிய விடயங்கள், நன்மையின் பக்கம் தீவரித்தல், இது எல்லா விடயங்களிலும். ஆகவே ஒரு வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு பெரிய மாற்றங்களை செய்யலாம். ஒரு வார்த்தையின் மூலமாக ஒருத்தன் புகைத்தல் பண்ணுகின்றான், இது தப்பப்பாண்டு சொல்றது இருக்கின்றதே, அதுக்கு ஒரு தைரியம் தேவை, அதுக்கு ஒரு முன்மாதிரி தேவை, அதுக்கு ஒரு அறிவு தேவை சோர்களே. ஆகவே நாங்கள் அறிவை வளர்த்திருந்து மாத்திரம் போதாது. நிறைய பேர்கள் தகவல்களை திரட்டி வைத்திருக்கின்றார்கள். நிறைய ஹதீஸ்களை, குர்ஆன் வசனங்களை, பயான்களின் ஊடாக கேட்டு நிறைய தகவல்களை திரட்டி வைத்திருக்கிறாங்க. ஆனால் அதுல 2 விடயங்கள் குறையாக இருக்கின்றது. ஒன்று என்ன? அந்த அறிவை செயல்படுத்தி நாங்கள் முன்மாதிரிக்குரியவர்களாக இருப்பதில்லை. வீட்டிலும், என்னுடைய தொழில் நிலையத்திலும், என்னுடைய சமுதாயத்துக்கு மத்தியிலும் என்னை பார்த்தே மக்கள் பின்பற்றும் அளவுக்கு முன்மாதிரி என்னிடத்திலே இல்லை. அந்த முன்மாதிரி இருந்தாலும் சிலர்கள் நல்ல முன்மாதிரியா இருக்கிறாங்க, அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் சீராக நல்ல முறையில் இருக்கின்றது, ஆனால் எந்த நன்மையை ஏவுவதற்கோ தீமையை தடுப்பதற்கோ தைரியம் அவர்களிடத்திலே இல்லை. அவரவருக்கு உட்பட்ட முறையில் அதை தடுக்க வேண்டும். மனைவி பிள்ளை குட்டிகளாக இருந்தால் கையால் பிடித்து தடுக்கலாம், தடுக்கலாம். ஆனால் எங்களுடைய நண்பர்களாக, உறவினர்களாக, சொந்த பந்தங்களாக, பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருந்தால், ஒரே பில்டிங்ல நாங்கள் பல வருடம் இருந்திருக்கின்றோம் சார்களே, எங்களுக்கு தெரிய என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் தொழுகைக்கு வரவே இல்லை, ஃபஜ்ர் தொழுகைக்கு வராத எத்தனை பில்டிங்களில் நாங்கள் இருக்கின்றோம் சார்களே. இவர்களுக்கு இதை எத்தி வைப்பதற்கு, இதை சொல்லுவதற்கு என்னிடத்திலே தைரியம் இல்லை என்று சொன்னால் எவ்வளவு பெரிய கவலை சார்களே, எவ்வளவு பெரிய கவலை கூறுவோம். நாள்தோறும் அவனை சந்திக்கின்றேன், அவனோடு சலாம் சொல்லுகின்றேன், அவனுடைய விருந்துக்கு போகின்றேன், என்னுடைய வீட்டுக்கு அவன் அழைப்பை ஏற்று வருகின்றான், ஒன்றாக நாங்கள் சுத்தி திரிகின்றோம், ஒன்றாக தொழிலை இருக்கின்றோம். ஆனால் அவனுக்கு இந்த தொழுகையை பற்றி, இந்த ஹராம் ஹலாலை பற்றி சாதாரண ஏகமனதாக எல்லா மனிதர்களும் எல்லா பேர்களும் எந்த கருத்து முரண்பாட்டுக்கு இல்லாத எத்தனை விடயங்கள் இருக்குது? கருத்து முரண்பாட்டுக்கு உட்பட்ட விடயங்கள் ஒன்று என்று தான் இருக்கின்றது. ஆனால் 95-98% விடயங்கள் ஏகோபித்த முடிவின்படி இது ஹராம் இது ஹலால் என்று சொல்லப்பட்ட விடயங்கள் இருக்கின்றதே, அதை சொல்லுவதற்கு தகுதி இல்லை. வட்டி ஹராம் என்றே நாவு கூசாமல் சொல்லுவதற்கு தகுதி இல்லை. ஒன்றுக்கு அதிலே முன்மாதிரி என்னிடத்திலே இல்லை, அல்லது அதை சொல்வதற்கான தைரியம் என்னிடத்திலே இல்லை. அறிவு இருக்கின்றது, ஹராம் என்ற அறிவு இருக்கின்றது, அதை நான் செயல்படுத்துவதில்லை அல்லது வந்து அதை சொல்வதற்கு என்னிடத்திலே தைரியம் இல்லை. இப்படி ஒவ்வொரு விடயத்தையும் நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னார்களே நபியர்கள் சொல்லுகின்றார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா, ஒரு சிறிய தகவலாக இருந்தாலும் அதை நீங்கள் எத்தி வைக்க வேண்டும். ஆகவே அதற்கு மதரசாக்களுக்கு சென்று பல வருடம் படித்து கற்றறிந்து சர்டிபிகேட் எடுத்து வந்துதான் நான் என்ன செய்ய வேண்டும், தொழுகையின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும் என்று எந்த அறிஞர்களும் சொல்லவில்லை, யாருமே சொல்லவில்லை. அதை முறையாக நாங்கள் செய்ய வேண்டும். ஆம், ஆனால் சில விடயங்கள் யாவேருக்கும் எல்லா பேருக்கும் பொதுப்படையான விடயங்கள் இருக்கின்ற சோர்களே, குடும்பத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள், எங்களுடைய உறவினர்களோட எங்களுடைய அக்கம் பக்கத்து வீட்டினர்களோட இவர்களுக்கெல்லாம் சொல்லி தடுக்க அல்லது சொல்லி அவர்களை அழைக்க முடியுமான பல விடயங்கள் இருக்கின்ற சோர்களே, அதிலே நாங்கள் மிகவுமே கரிசனை செலுத்த வேண்டிய கட்டாய கடமைப்பாட்டில் இருக்கின்றோம். இறுதியாக ஹதீபர்கள் சொன்னார்கள், இன்று எங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே இதில் இருந்து தப்பிக் கொள்வதற்கு ஒரு காலத்திலே வசதி இருந்தாலும் இன்று அதற்கான வசதி இல்லை. ஏன்? நாள்தோறும் நாங்கள் இந்த நவீன ஊடகங்களோட இரண்டரை கலந்திருக்கின்றோம். காலையிலே எழுந்திருப்பதும் தொழுகைக்கு முன்னால் வாட்ஸ்அப்பிலே தான் என்று சொன்னால், உறக்கத்துடைய கடைசி தூக்கத்துக்கு செல்வதற்கு முன்னால் கடைசியாக நாங்கள் சந்திக்கிறதும் அந்த பரந்த விரிந்த உலகத்திலே இருந்துதான் நாங்கள் வெளியாகின்றோம். அப்படியா இல்லையா? பேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், இது போன்றே வாட்ஸ்அப், இவைகளோட தான் காலையில் எங்களுடைய முதலாவது தொடர்பு. உலகத்தில் உள்ள எல்லா தகவல்களையும் இப்படி விரலை சுரட்டுவதன் மூலமாக அறிந்து கொள்கின்றோமே. குடும்பத்துக்கு ஒரு குரூப், ஃபேமிலிக்கு அதாவது நண்பர்களுக்கு ஒரு குரூப், அக்கம் பக்கத்து வீட்டினர்களுக்கு ஒரு குரூப், கம்யூனிட்டிக்கு ஒரு குரூப், பாடசாலை மாணவர் இப்படி என்று சொல்லி ஆயிரக்கணக்கான குரூப்கள், எல்லா தகவல்களையும் தொழுகைக்கு முன்னாலும் அறிந்து விடுகின்றோம். கடைசி லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னு சொல்லி தூக்கத்துக்கு முன்னாலே 10-11 மணிக்கும் அந்த தகவலோடு தூங்கி விடுகின்றோம். இந்த எல்லா இந்த உலகத்தில் நாங்கள் அப்படியே சுற்றி வரக்கூடிய நமக்கு என்ன கிடையாது? அந்த வாட்ஸ்அப்ல ஒரு மியூசிக், ஒரு ஆபாச காட்சி வருகின்றது, அதை தடுப்பதற்கு இந்த அட்மினுக்கும் சக்தி இல்லை, அதுல இருக்கக்கூடிய இந்த குரூப் மெம்பர்ஸுக்கும் சக்தி இல்லை. அவங்களும் தம்ப பண்றாங்க, என்ன செய்யறாங்க பாக்குறோமா இல்லையா? நல்ல மியூசிக் கலந்த அல்லது ஆபாச காட்சிகளை கலந்த அல்லது தேவை கட்டு ஒரு தகவல் அங்கே பரிமாறப்படுகின்றது, தம்ப பண்றாங்க நூற்றுக்கணக்கானவர்கள். அப்ப நானும் உங்களோடு இந்த பாவத்தில் இணைந்து விடுகிறேன். நீங்க மட்டும் போகாத, எங்க போராட்டத்துக்கு என்னை அழைச்சிட்டு போங்க, என்னையும் அழைச்சிட்டு போங்க, என்ன கூட்டிக்கொண்டே போங்கன்றதா இல்லையா? அட்லீஸ்ட் என்ன செய்யறது, அவருக்கு ஒரு பர்சனலாக மெசேஜ் போடணும். குரூப்ல போட்டு அவரை நாங்க என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, சீரழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தகவல் தெரியாம சில பேருக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, மெசேஜ் வந்து அதை கேட்கறது இல்ல, அவருடைய தகவலுக்கு இது தான் லேட்டஸ்ட், எனக்கு கிடைச்ச தகவல் நான் இவ்வளவு பார்த்துட்டு வர்றேனே, அப்ப என்ன தாண்டி யாருக்கும் இந்த தகவல் போயிருக்க முடியாது என்ற நிலையில் அவர் என்ன செய்யறாரு, அதனுடைய விவரங்களை அறியாம அப்படியே ஃபார்வர்ட், உடனடியாக ஃபார்வர்ட் பண்றாரு. எதற்காக வேண்டி? நான் தான் முதல் முதல் இந்த தகவலை கொண்டு போய் மக்களுக்கு சேர்ப்பிக்க வேண்டும் என்ற அந்த ஆசையில. இந்த ஆசையெல்லாம் செல்லுபடியாக மார்க்க விடயத்திலே சொல்களே, அதனுடைய உள்ளடக்கம் என்ன, என்ன சொல்லப்படுகின்றது, என்ன தகவல் அங்கே இருக்கின்றது என்பதை இவர் அலசி ஆராய்ந்து பார்த்தே அதுல நமக்கு ஏதாவது பிரயோசனம் இருந்தால் அதைத்தான் பகிர வேண்டும். நபியர்கள் சொல்கிறார்கள், யாரெல்லாம் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்கிறார்களோ, ஃபல்யகுல் கைரன், அவர் நல்லதை சொல்லட்டும், அவில் யஸ்முத், அல்லது மௌனமாக இருக்கட்டும். ஒரு செய்தி வருகின்றது, இதிலே நன்மை இருக்கின்றதா, அது கன்ஃபார்மாக இருந்தால், அது சரியான தகவலாக இருந்தால் அதை ஃபார்வர்ட் பண்றதுல தப்பு கிடையாது. இது வந்து என்ன செய்யறது, இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம், கருத்து முரண்பாடு அல்லது இது சாத்தியமானதா இருக்கலாம் சாத்தியம் இல்லாததாக இருக்கலாம், சில தகவல்கள் வரும், இது சாத்தியமா இல்லையான்றதே கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய நிலைமையா இருக்கும். ஆகவே இப்படி இருந்தால் இதை கைவிட்டு விடுவது ஹெல்த்தியா இல்லையா, இதுதான் நமக்கு நல்லது, என்னோட இருக்கட்டும் இந்த தகவல், என்னோட இருக்கட்டும் தகவல். ஆகவே இப்படியாக நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் சொல்களே. ஆகவே ஒரு வார்த்தை இந்த சோசியல் மீடியாவின் மூலமாக ஒரு நாளைக்கு ஒரு நபிமொழியை, ஒரு குர்ஆனிய வசனத்தை, இந்த பாவங்களை மக்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய விதத்திலே வந்த ஒரு சிறிய ஒரு கிளிப்பை எடுத்து போட்டு விட்டால் அது எல்லா பேருக்கும் ஒரு தகவலாக மாறிவிடும். அதை ஹிக்மத்தான முறையில் முறையாக அந்த தவறை எங்களுக்கு சுட்டி காட்டலாம். ஆனால் எத்தனையோ தவறுகள் பரிமாறப்படுகின்ற சொல்களே, இங்கே அறிஞர்கள் ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள், ஒருத்தர் ஒரு குரூப்ல அட்மினாக இருக்கிறாரே, அந்த அந்த குரூப்ல இருக்கக்கூடிய அங்கத்தவர்கள் அதுல இருக்கக்கூடிய யாராவது ஒரு மெம்பர் ஒரு தவறை ஒரு தவறான விடயத்தை அங்கே பரிமாறினார், இவர் இதை கண்டுகொள்ளாமல் இருந்தார் சொன்னால் முதலாவது குற்றம் யாரை சாரும்? அந்த எட்மினை சாரும். எட்மினை சாரும். அதே நேரத்தில் என்னவாகும்? அதில் இருக்கக்கூடிய ஏனைய அங்கத்தவர்கள் இந்த தகவல் இது தவறு என்று தெரிந்தும் அதை சுட்டிக்காட்டாமல் இருந்தால் அனைத்து பேர்களும் அந்த பாவத்திலே பங்குதாரர்களாக மாறிவிடுவார்கள் என்பதை ஃபத்வாவாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே மிக நிதானமாக இருக்க வேண்டும் இந்த பிரச்சார பணி என்பது நபி அவர்கள் எங்களுக்கு கைவிட்டு விட்டு சென்ற மிகப்பெரிய சொத்தாக இருக்கின்றது. இன்று உலகத்திலே பல கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த இஸ்லாத்துடைய தனித்துவத்தை இஸ்லாத்துடைய இந்த விளக்கங்களை அறிந்து கொள்வதற்கு முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இந்த சோசியல் மீடியாவை இந்த முறைகளை நாங்கள் இந்த நன்மைக்காக வேண்டி பயன்படுத்தினால் எங்களுடைய இந்த உலகத்திலே எத்தனையோ மாற்றங்களை எங்களுக்கு ஏற்படுத்தலாம். அதே போன்று இஸ்லாத்தை பற்றி அதாவது பேசப்படக்கூடிய தப்பான அபிப்பிராயங்களை முறையாக கையாண்டு அந்த தப்பான தவறான அபிப்பிராயங்களை சரிபடுத்திக் கொடுக்கக்கூடிய தகுதியுள்ளவர்கள் அந்த காரியத்தில் விடுபட வேண்டும். ஆகவே வல்லவன் அல்லாஹு தஆலா இந்த தாவாவுடைய சிந்தனை எங்களுடைய குடும்பத்துக்கு மத்தியிலே, எங்களுடைய சமுதாயத்துக்கு மத்தியிலே, எங்களுடைய நாட்டிலே, தேசத்திலே, எல்லா இடங்களிலும் எங்கு சென்றாலும் அந்த பிரச்சார பணியை நாங்கள் கொண்டுள்ள இந்த சத்திய நேரான சரியான பாதை சரியான வழி இந்த சத்திய மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைப்பு கொடுக்கக்கூடிய நல்லவர்களாக எங்களை அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுப்பானாக. السلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك اللهم وبحمدك، أشهد أن لا إله إلا أنت، أستغفرك وأتوب إليك.